அனைவருக்கும் வணக்கம். உவா சமூக வானொலியின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சி திட்டத்தினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் ஹல்துமுல்லை தமிழ் மகாவித்யாலயத்தின் சுகாதாரமும் உடற்கல்வியும் பாட ஆசிரியர் ஆர். மகேந்திரன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் மெய்வல்லுனர் விளையாட்டுகள். மாணவர்களே, இன்றைய தலைப்பிற்கு நாம் செல்வதற்கு முன்பு மாணவர்கள் அனைவரும் உங்களுடைய தரம் 10 சுகாதாரமும் உடற்கல்வியும் பாடநூலையும், தரம் 11 சுகாதாரமும் உடற்கல்வியும் பாடநூலையும், அதே மாதிரி உங்களுடைய குறிப்பு புத்தகத்தினையும் வைத்துக் கொள்ளும் பொழுது அவ்வப்போது தேவையான விடயங்களை குறித்து கொள்ளவும் மீட்டி பார்த்து கொள்ளவும் இலகுவாக இருக்கும். மாணவர்களே, சுகாதாரமும் உடற்கல்வியும் பாடத்தில் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் பகுதி 1, பகுதி 2 ஆகிய வினாப்பத்திரங்களை எடுத்து நோக்கும் பொழுது இந்த வினாப்பத்திரங்களின் கணிசமான புள்ளிகளை பெறக்கூடிய அளவிற்கு இந்த மெய்வல்லுனர் விளையாட்டுகளை பற்றிய வினாக்கள் எழுந்த வண்ணம், விழாக்கள் வந்த வண்ணமே உள்ளது. ஆகவே மாணவர்களே, தரம் 10, தரம் 11 பாடநூல்களையும் அந்த பாட விடயங்களை உள்ளடக்கிய வகையில் இன்றைய கலந்துரையாடல்களை செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனெனில் இந்த கலந்துரையாடலை தரம் 11க்கோ தரம் 10க்கோ மட்டுப்படுத்தும் பொழுது நிறைய விடயங்களை பார்த்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏற்படலாம். ஆகவே மாணவர்களே, நாங்கள் தரம் 10, தரம் 11 ஆகிய 2 பாடங்களையும் உள்ளடக்கிய வகையில் இந்த மெய்வல்லுனர் விளையாட்டுகளை பற்றி நாங்கள் பார்வையிடுவோம். அந்த வகையில் மாணவர்களே, மெய்வல்லுனர் விளையாட்டு பற்றி நீங்கள் தரம் 3லிருந்து கற்றுள்ளீர்கள், அதாவது உங்களுடைய புலமை பரிசில் தொடக்கம் தரம் 6, தரம் 7, தரம் 8, தரம் 9, தரம் 10, தரம் 11 ஆகிய அனைத்து தரங்களிலுமே இந்த மெய்வல்லுனர் விளையாட்டுகளை பற்றி நீங்கள் பார்த்துள்ளீர்கள், கதைத்துள்ளீர்கள், அதை பற்றி படித்துள்ளீர்கள். ஆகவே அந்த ஞாபகத்தை மீட்டிய வகையில் நாங்கள் இன்றைய பாடத்திட்டத்திற்கு செல்வோம். மனவுல உங்களுக்கு தெரியும், ஆதிகால மனிதன் எவ்வாறு வாழ்ந்தான், அந்த வாழ்க்கையினூடாக எவ்வாறு விளையாட்டுகள் தோற்றம் பெற்றது என்பதனை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆகவே மாணவர்களே, இந்த மெய்வல்லுனர் விளையாட்டுகளை பற்றி பார்ப்பதற்கு முன்பு நாங்கள் விளையாட்டுத்துறையை பற்றி சற்று பார்வையிடும். அதாவது மாணவர்களே, விளையாட்டுத்துறை வளர்ந்து வரும் ஒரு விஞ்ஞானமாக காணப்படுகின்றது. விளையாட்டுத்துறை வளர்ந்து வரும் மாநில விருத்தியின் ஒரு ஆணிவேர். மனிதனை அறிவாற்றல் உள்ளவனாக ஆக்குவது, சிறந்த உளத்திறன்களை விருத்தி செய்வது, உயர்ந்த மனப்பாங்குகளை விருத்தி செய்வது, சிறந்த சமூக பழக்க வழக்கங்களை வளர்ப்பது என்றவாறு இத்துறையின் வியாபகம் பல்கி பெருகி காணப்படுகின்றது. அந்த வகையில் மாணவர்களே, இந்த மெய்வல்லுனர் விளையாட்டுகளை பற்றி பார்வையிடுவோம். கிறிஸ்துக்கு முன் 5000 ஆண்டுகளுக்கு முன் உடல் இயக்க செயற்பாடுகள் மூலம் இந்த மெய்வல்லுனர் நிகழ்ச்சிகள் உருவாகின. அதாவது உடல் இயக்க செயற்பாடுகள் எனும் பொழுது நடத்தல், ஓடுதல், பாய்தல், எறிதல் போன்றவாறு மனிதனின் செயற்பாடுகள், அன்றாட செயற்பாடுகளின் ஊடாக இந்த மெய்வல்லுனர் நிகழ்ச்சிகள் உருவாகியிருக்கின்றது. அந்த வகையில் மாணவர்களே, ஆரம்பகால மனிதன் வேட்டையாடும் பொழுது மிருகங்களை கிட்ட மற்றும் தூரத்திற்கு, அதிக தூரத்திற்கும் மனிதன் துரத்தினான். அவ்வேளையில் மிருகங்களாலும் துரத்தப்பட்டான். எனவே இதனூடாக நீண்ட குறுகிய ஓட்டங்கள் உருவாகின. அது மாத்திரமன்றி ஓடும் பொழுது பற்றைகள் போன்றவற்றை தாண்டி, பற்றைகள், குழிகள் போன்றவற்றை தாண்டி ஓடினான். இதனால் என்னது, சட்டவேலி ஓட்டமும் சகதிகளை கடக்க பாய்ந்தபோது நீளம் பாய்தல், உயரம் பாய்தல் போன்றவற்றையும், பற்றைகள் முட்பதிர்கள் போன்றவற்றை தடிகளால் கடக்கும் பொழுது, தடிகளால் கடக்க பாய்ந்தபோது என்ன நடந்தது? அங்கு உயரம் பாய்தலும் உருவாகின. ஆகவே மாணவர்களே, இவ்வாறு மனிதனின் அன்றாட நடத்தையினூடாக அல்லது உடல் இயக்க செயற்பாடுகளினூடாக இந்த மெய் வல்லுநர் விளையாட்டுக்கள் உருவாகின என்று தெரியலாம். அதாவது மாணவர்களே, மிருகங்களை வேட்டையாடும் பொழுது பெரிய கற்களை எறிதல், அதே மாதிரி தட்டையான கற்கள் மாத்திரமன்றி உலோகங்கள் மூலம் எறிதல், இப்போன்றவற்றினூடம் குண்டு போடுதல், தட்டெறிதல் கூடிய நிகழ்ச்சிகள் இன்று மெய் வல்லுநர் நிகழ்ச்சிகள் உருவாகி இருக்கின்றது. அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் தடிகளை வீசுதல், தடிகளை எறிதல், அம்புகளை எறிதல் போன்றவற்றினூடாக ஈட்டி எறிதல் போன்ற விளையாட்டுகள் உருவாகின. ஆகவே மாணவர்களே, ஆரம்ப காலத்தில் இருந்து இன்று வரை மனிதனின் அன்றாட உடல் இயக்க செயற்பாடுகளினூடாக இந்த மெய் வல்லுநர் நிகழ்ச்சிகள் உருவாகி இருக்கின்றன, பரிணமித்திருக்கின்றன என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே மெய் வல்லுநர் நிகழ்ச்சி என்பது ஒரு அப்பாற்பட்ட மனிதனின் செயற்பாடுகளுடன் கூடிய மனிதனின் செயற்பாடுகளுடன் ஒட்டிய ஒரு செயற்பாடாக காணப்படுகின்றது. நாங்களும் மாணவர்களாகிய நாங்கள் நீங்கள் என்ன செய்கின்றோம், காலையில் எழும்பியதிலிருந்து இன்று வரை இரவு தூங்கும் வரை நாங்கள் ஏதோ ஒரு செயற்பாடை செய்து வண்ணமே இருக்கின்றோம். ஆகவே அந்த செயற்பாடுகள் நடத்தல், ஓடுதல், பாய்தல், எறிதல் போன்ற பல்வேறு செயற்பாடுகள் உடல் இயக்க செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. ஆகவே இதனூடாக தான் இந்த மெய் வல்லுநர் நிகழ்ச்சி என்பது தோற்றம் பெற்றது. அந்த வகையில் மாணவர்களே, 1912 மெய் வல்லுநர் சட்ட விதிகள் ஒழுங்கு முறைகள் உருவாக்கப்பட்டன. மாணவர்களே, நீங்கள் இந்த மெய் வல்லுநர் நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், நாங்கள் வினா விடை நூடாக செல்லும் பொழுது முதலாவது இந்த மெய் வல்லுநர் விளையாட்டுகளை வகைப்படுத்த வேண்டும். இந்த மெய் வல்லுநர் விளையாட்டுகளை வகைப்படுத்தல் அல்லது மெய் வல்லுநர் விளையாட்டுகளை வகைப்படுத்துக என்று ஒரு வினா எழும் பொழுது மாணவர்களே உங்களுக்கு தெரியும், நடத்தல், ஓடுதல், பாய்தல், எறிதல் என்பவற்றின் தூரம், அதனுடைய நுட்பம், உபகரண பாவனை என்பவற்றிற்கேற்ப இந்த மெய் வல்லுநர் நிகழ்ச்சியை நாங்கள் 5 பெரும் பிரிவுகளாக அல்லது 5 பெரும் பிரிவுகளுக்கு கீழ் உள்ளடக்க முடியும். மீண்டும் கூறுகின்றேன் மாணவர்களே, மெய் வல்லுநர் நிகழ்ச்சியின் அல்லது மெய் வல்லுநர் விளையாட்டுகளை வகைப்படுத்துதல். இந்த மெய் வல்லுநர் விளையாட்டுகளை வகைப்படுத்தும் பொழுது நடத்தல், ஓடுதல், பாய்தல், எறிதல் என்பவற்றின் தூரம், அதனுடைய நுட்பம், உபகரணங்களை துடிப்பாடு என்பவற்றிற்கு ஏற்ப இந்த மெய் வல்லுநர் நிகழ்ச்சியை நாங்கள் 5 பெரும் பிரிவுகளாக உள்ளடக்குகின்றோம். ஆகவே இந்த 5 பெரும் பிரிவுகளை நாங்கள் முதலாவது பார்ப்போம். முதலாவது சுவட்டு மைதான நிகழ்ச்சி. எழுதி கொள்ளுங்கள் அல்லது உங்களுடைய சுகாதாரம் உடற்கல்வியும் பாடநூலில் தரம் 10 பாட இலவச பாடநூலில் 87 பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் பாருங்கள், அது முறையாக அதனை வகைப்படுத்தியுள்ளனர். இந்த 5 பெருப்பிரிவுகளை நாங்கள் பார்க்கும் பொழுது முதலாவதாக சுவட்டு மைதான நிகழ்ச்சி, இரண்டாவதாக போட்டி நடை, மூன்றாவதாக வீதி ஓட்டம், நான்காவதாக நாட்டுக்கு குறுக்கான ஓட்டம், ஐந்தாவதாக மலை ஏற்றம். மீண்டும் அதை பார்வையிடும், சுவட்டு மைதான நிகழ்ச்சி, போட்டி நடை, வீதியோட்டம், நாட்டுக்கு குறுக்கான ஓட்டம், மலை ஏற்றம் என்றவாறு இந்த மெய் வல்லுநர் விளையாட்டுகளை 5 பெரும் பிரிவுகளாக நாங்கள் வகைப்படுத்தலாம். எனவே மாணவர்களே, இந்த மெய் வல்லுநர் விளையாட்டுகளை வகைப்படுத்தும் பொழுது முதலாவது நாங்கள் பார்வையிட்டோம் சுவட்டு மைதான நிகழ்ச்சி என்று. இதில் சுவட்டு நிகழ்ச்சி என்றால் என்ன என்று ஒரு வினா வந்துவிட்டது. எவ்வாறு நாங்கள் இதற்கு விடை எழுதலாம்? அதாவது சுவட்டு நிகழ்ச்சி எனப்படுவது ஓட்டப்பாதையில் சுவடுகளின் ஓடும் நிகழ்ச்சி. உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பாடசாலையில் இல்லை விளையாட்டு போட்டியின் போது சுவடுகள் அமைக்கப்படும். ஆகவே அந்த சுவட்டில் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் சுவட்டு நிகழ்ச்சி எனப்படுகின்றன. சுவட்டு நிகழ்ச்சி எனப்படுவது ஓட்டப்பாதையின் சுவடுகளில் ஓடும் நிகழ்ச்சி என்று பொருள் கொள்ளப்படும். ஆகவே மாணவர்களே, இந்த சுவட்டு நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கும் பொழுது அதில் மூன்றாக வகைப்படுத்தலாம். அதாவது குறுந்தூர வேக ஓட்டம், மத்திய தூர ஓட்டம், நெடுந்தூர ஓட்டம் என்று அதனுடைய தூரத்தின் அடிப்படையில் நாங்கள் என்ன செய்கின்றோம், அதனை வேறுபடுத்துகின்றோம். குறுந்தூர வேக ஓட்டம், மத்திய தூர ஓட்டம், நெடுந்தூர ஓட்டம் என்று பார்வையிடுகின்றோம். முதலாவது இந்த குறுந்தூர வேக ஓட்டம் என்ற நிகழ்ச்சிக்குள் வருவது 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் ஓட்டம், 100 மீட்டர் தர 4, 400 மீட்டர் தர 4, 100 மீட்டர் சட்டவெளி ஓட்டம், 110 மீட்டர் சட்டவெளி ஓட்டம், 400 மீட்டர் சட்டவெளி ஓட்டம் என்றவாறு இந்த குறுந்தூர ஓட்டத்திற்குள் உள்ளடங்கக்கூடிய நிகழ்ச்சிகள். ஆகவே மாணவர்களே, உங்களுக்கு பகுதி ஒன்றில் ஒரு வினா வரலாம், குறுந்தூர வேக ஓட்டத்தின் மிகவும் சரியானது என்று போட்டுப்பட்டு 800 மீட்டர், 1500 மீட்டர், 3000 மீட்டர், 100 மீட்டர் என்று ஒரு வினா வந்தால் நாங்கள் இதற்கு சரியான விடையை தெரிவு செய்ய வேண்டும். ஆகவே குறுந்தூர வேக ஓட்டத்திற்குள் என்னென்ன நிகழ்ச்சிகள், என்னென்ன ஓட்ட நிகழ்ச்சிகள் உள்ளடங்குகின்றன என்பதை நாங்கள் தற்போது பார்த்தோம். நாங்கள் இரண்டாவதாக மத்திய தூர ஓட்டம், மத்திய தூர ஓட்டத்திற்குள் 800 மீட்டர், 1500 மீட்டர், 3000 மீட்டர், 5000 மீட்டர் ஸ்டீப்பல் செஸ் போன்ற நிகழ்ச்சிகள் இந்த மத்திய தூர ஓட்டத்திற்குள் வருகின்றன. நெடுந்தூர ஓட்டம் மிகவும் இலகுவானது, நீங்கள் ஒன்றே ஒன்றை மட்டும் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும், அதுதான் 10,000 மீட்டர். ஆகவே நாங்கள் பார்வையிட்டோம் மெய்வல்லுநர் நிகழ்ச்சிகளை 5 பெரும் பிரிவுகளாக உள்ளடக்கலாம். அதில் முதலாவது சுவட்டு மைதான நிகழ்ச்சி. இந்த சுவட்டு மைதான நிகழ்ச்சியை நாங்கள் இரண்டாக வகைப்படுத்தலாம், ஒன்று சுவட்டு நிகழ்ச்சி, இரண்டாவது மைதான நிகழ்ச்சி என்றவாறு. ஆகவே நாங்கள் முதலாவது பார்வையிட்டோம் சுவட்டு நிகழ்ச்சிகளுக்குள் உள்ளடங்கக்கூடியது. ஆகவே இந்த சுவட்டு நிகழ்ச்சி என்றால் என்ன? இந்த சுவட்டு நிகழ்ச்சியை நாங்கள் அதனுடைய தூரத்திற்கு ஏற்றமாறு மூன்றாக வகைப்படுத்துகின்றோம், குறுந்தூர வேக ஓட்டம், மத்திய தூர வேக ஓட்டம், நெடுந்தூர ஓட்டம் என்றவாறு நாங்கள் அதனை வகைப்படுத்துகின்றோம். அடுத்ததாக நாங்கள் அதில் மைதான நிகழ்ச்சியை பற்றி பார்வையிடுகின்றோம். இந்த மைதான நிகழ்ச்சியை மேலும் இரண்டாக வகைப்படுத்தலாம், பாய்தல், எறிதல். முதலாவது பாய்தல் நிகழ்ச்சி, எறிதல் போன்று மேலும் இரண்டாக நாங்கள் வகைப்படுத்துகின்றோம். ஆகவே இந்த பாய்தல் நிகழ்ச்சியை மேலும் இரண்டாக நாங்கள் வகைப்படுத்தலாம், கிடைப்பாய்ச்சல், நிலைக்கூத்து பாய்ச்சல். ஆகவே கிடைப்பாய்ச்சலுக்குள் வருவது உங்களுக்கு தெரியும், நீளம் பாய்தல், முப்பாய்ச்சல் போன்றன. நிலைக்கூத்து பாய்ச்சலுக்குள் வருவது உயரம் பாய்தல், கோல் ஊன்றி பாய்தல் என்பன. ஆகவே எரிதல் நிகழ்ச்சி, எரிதல் நிகழ்ச்சிக்குள் வருவது குண்டு போடுதல், தட்டெறிதல், ஈட்டி எறிதல், சம்மட்டி எறிதல் போன்றவாறு இந்த மைதான நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்வையிடலாம். ஆகவே மாணவர்களே, மைதான நிகழ்ச்சிகள் இரண்டு வகைப்படும், பாய்தல், எறிதல். பாய்தலை நாங்கள் மேலும் இரண்டாக வகைப்படுத்தலாம், கிடைப்பாய்ச்சல், நிலைக்குத்து பாய்ச்சல், மற்றது எறிதலை நாங்கள் பார்வையிட்டோம் என்றவாறு இந்த சுவட்டு மைதான நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்த்தோம். இரண்டாவதாக 5 பெரும் பிரிவுகளில் போட்டி நடையை பற்றி பார்வையிட்டோம். போட்டி நடை உங்களுக்கு தெரியும், ஆண்களுக்கு 20 கிலோமீட்டரும் 50 கிலோமீட்டரும் உள்ளடங்குகின்றன, பெண்களுக்கு 20 கிலோமீட்டர். அடுத்ததாக நாங்கள் வீதியோட்டம், வீதியோட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியும், 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் மற்றும் 20 கிலோமீட்டர். அரை மரதன், 21 தசம், சைவர், 9, 7, 5 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர். மரதன், முழு மரதன், அதாவது 42.195 கிலோமீட்டர். வீதி அஞ்சல் மற்றும் 100 கிலோமீட்டர் போன்றன வீதி ஓட்டத்திற்குள் உள்ளடங்குகின்றன. இந்த நாட்டுக்கு குறுக்கான ஓட்டம் என்னும் பொழுது ஆண்களுக்கு 4 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர், 12 கிலோமீட்டரும் பெண்களுக்கு 4 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டரும் உள்ளடங்குகின்றன. மலையேற்றம் எனும் பொழுது ஆண்களுக்கு 8 கிலோமீட்டர், 12 கிலோமீட்டரும் பெண்களுக்கு 4 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டரும் உள்ளடங்குகின்றன. ஆகவே மாணவர்களே, மெய்வலுன நிகழ்ச்சி என்றால் என்ன? மெய்வலுன நிகழ்ச்சியின் 5 பெரும் பிரிவுகள் சுவட்டு நிகழ்ச்சிகள் போட்டி நடை, வீதியோட்டம், நாட்டுக்கு குறுக்கான ஓட்டம், மலையேற்றம் போன்ற 5 பெரும் பிரிவுகளுக்குள் உள்ளடங்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தையுமே நாங்கள் பார்வையிட்டோம். தற்போது இந்த நிகழ்ச்சிக்குள் அதிகமாக பரீட்சைக்கு வரக்கூடிய பகுதிகளையும் அதே மாதிரி போட்டி விதிமுறைகளையும் பொதுவான சில விதிமுறைகளையும் இந்த போட்டி நிகழ்ச்சிக்குள் வரக்கூடிய வினா விடைகளையும் நாங்கள் இனி பார்வையிடுவோம். மாணவர்களே, தற்போது நாம் கூட்டு நிகழ்ச்சி அல்லது கணப்பு நிகழ்ச்சிகள் பற்றி பார்வையிடும். உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, சுவட்டு மைதான நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் கூட்டு நிகழ்ச்சிகள் ஆண் பெண் என்ற வகையில் 3 பிரதான பகுதிகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. இது அடிக்கடி வினாக்கள் வரும் ஒரு பகுதி, ஆகவே இதை நன்கு பார்த்துக்கொள்ளவும். இந்த கூட்டு நிகழ்ச்சி எனும் பொழுது சுவட்டு மைதான நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் நாங்கள் முதலாவது பார்த்தோம். சுவட்டு நிகழ்ச்சிகள் என்றால் என்ன, மைதான நிகழ்ச்சிகள் என்றால் என்ன என்று பார்வையிட்டோம். ஆகவே அதன் அடிப்படையில் இந்த கூட்டு நிகழ்ச்சிகள் என்ன செய்யப்படுகின்றது, ஆண் பெண் என்ற வகையில் 3 பிரதான பகுதிகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. அதாவது பஞ்ச நிகழ்ச்சி, சப்த நிகழ்ச்சிகள், தசம நிகழ்ச்சிகள் என 3 வகைப்படுத்தப்படுகின்றன. பஞ்சம் என்றால் உங்களுக்கு தெரியும், பஞ்ச என்றால் 5 என்றால் 5. ஆகவே 5 நிகழ்ச்சிகள், இது ஆண்களுக்கு மட்டும், இது ஒரு நாள் போட்டி. ஆகவே பஞ்ச நிகழ்ச்சிகள் 5 நிகழ்ச்சிகள் உள்ளடங்கியது, சுவட்டு மைதான நிகழ்ச்சிகள் 5 உள்ளடக்கியது. இதில் ஆண்கள் பங்கு கொள்வர், இது ஒரு நாள் போட்டி. இதனை நீங்கள் நன்றாக மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பஞ்ச நிகழ்ச்சிகள் என்ன என்ன என்பதனை பார்வையிடுவோம். 5 நிகழ்ச்சிகள், இதை குறித்து கொண்டாலும் பரவாயில்லை, இருந்தாலும் கூட உங்களுடைய எல்லாவிடனும் உங்களுடைய தரம் 10 இலவச பாடநூலில் 88 பக்கம் இது மிகவும் தெளிவாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனை நீங்கள் பார்த்து கொள்ளவும். அந்த வகையில் பஞ்ச நிகழ்ச்சி எனும் பொழுது நீளம் பாய்தல், ஈட்டி எறிதல், 200 மீட்டர் ஓட்டம், தட்டெறிதல், 1500 மீட்டர் 1500 மீட்டர் 1500 மீட்டர். ஆகவே பார்ப்போம், பஞ்ச நிகழ்ச்சிகள் நீளம் பாய்தல், ஈட்டி எறிதல், 200 மீட்டர், தட்டெறிதல், 1500 மீட்டர் ஆகியன பஞ்ச நிகழ்ச்சிக்குள் உள்ளடங்குகின்றன. இரண்டாவதாக சப்த நிகழ்ச்சி. இந்த சப்த நிகழ்ச்சிகள் 2 உள்ளடக்கியது, எனது 2 உள்ளடக்கியது. இதில் பெண்கள் பங்கு கொள்வர். ஆகவே பார்ப்போம் இந்த சப்த நிகழ்ச்சியில் என்னென்ன சுவட்டு மைதான நிகழ்ச்சிகள் உள்ளடங்குகின்றன என்பதனை பார்வையிடுவோம். முதலாவது 100 மீட்டர் தடை தாண்டல், அதுக்கடுத்து உயரம் பாய்தல், அதுக்கடுத்து குண்டு போடுதல், அதுக்கடுத்து 200 மீட்டர், அதுக்கடுத்து நீளம் பாய்தல், ஈட்டி எறிதல், 400 மீட்டர். மீண்டும் பார்வையிடுவோம், 100 மீட்டர் தடை தாண்டல், அதுக்கடுத்து உயரம் பாய்தல், குண்டு போடுதல், 200 மீட்டர், நீளம் பாய்தல், ஈட்டி எறிதல், 400 மீட்டர் ஆகிய நிகழ்ச்சிகள், 7 நிகழ்ச்சிகளும் சப்த நிகழ்ச்சிக்குள் உள்ளடங்கும். அடுத்ததாக நாங்கள் தசம நிகழ்ச்சி. இந்த தசம நிகழ்ச்சிகள் ஆண்கள் பெண்கள் ஆகிய இருவரும் பங்கு கொள்வர். தசம நிகழ்ச்சிகளில் ஆண்கள் பெண்கள் ஆகிய இருவருமே இருவருக்கான நிகழ்ச்சிகள். ஆகவே இது 2 நடைபெறும். ஆகவே இது 2 நடைபெறும். இந்த தசம நிகழ்ச்சிக்குள் உள்ளடங்கக்கூடிய அல்லது உள்ளடங்குகின்ற நிகழ்ச்சிகளாக 100 மீட்டர், நீளம் பாய்தல், குண்டு போடுதல், உயரம் பாய்தல், 400 மீட்டர், 110 அல்லது 100 மீட்டர் அல்லது 110 அல்லது 100 மீட்டர் தடை தாண்டல் என்று வைத்துக்கிறோம். 110 அல்லது 100 மீட்டர் தடை தாண்டல், கமா தட்டெறிதல், கமா கோலூன்றி பாய்தல், கமா ஈட்டி எறிதல், கமா 1500 மீட்டர். மீண்டும் பார்வையிடுவோம் இந்த தசம நிகழ்ச்சிகளை. 100 மீட்டர் ஊட்டம், கமா நீளம் பாய்தல், கமா குண்டு போடுதல், கமா உயரம் பாய்தல், கமா 400 மீட்டர், 110 அல்லது 100 மீட்டர் தடை தாண்டல், கமா தட்டெறிதல், கமா கோலூன்றி பாய்தல், கமா ஈட்டி எறிதல், கமா 1500 மீட்டர். ஆகவே இந்த 10 நிகழ்ச்சிகளும் தசம நிகழ்ச்சிக்குள் உள்ளடக்குகின்றன. ஆகவே மாணவர்களே, இந்த கூட்டு நிகழ்ச்சிகள், கலப்பு நிகழ்ச்சிகள் அல்லது கலப்பு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி இந்த இடத்தினை வைத்துக்கொண்டு, இந்த பரப்பை வைத்துக்கொண்டு உங்களுக்கு இந்த மெய் வல்லுநர் நிகழ்ச்சிகளில் வினாக்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. ஆகவே மாணவர்களே, இதையும் முறையாக சரியாக பார்த்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு இந்த மெய் வல்லுநர் நிகழ்ச்சிகளை வைத்துக்கொண்டு அதிக புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக உங்களுக்கு தெரியும் அதிகமாக இந்த போட்டி நடை, போட்டி நடையை பற்றி வினாக்கள் வருகின்றன. ஆகவே போட்டி நடை, நடை என்றால் என்ன, போட்டி நடை என்றால் என்ன, ஏன் நடக்கின்றோம், அதாவது நடத்தல் என்பது அனைவராலும் மேற்கொள்ளப்படுகின்ற பொதுவான ஒரு செயற்பாடு தான் நடத்தல். இங்கே நாங்கள் அடுத்து பார்க்கின்றோம் போட்டி நடையை பற்றி. இந்த போட்டி நடை, நடை என்றால் என்ன, அனைவருமே ஒரு அனைவருக்குமே அது ஒரு பொதுவாக ஒரு செயற்பாடு. ஆகவே இது மனிதனுக்கு இயற்கையாக கிடைத்திருக்கின்ற ஒரு திறன். இந்த திறன் பிற்காலத்தில் என்ன நடைபெற்றிருக்கு, ஒரு போட்டி நிகழ்ச்சியாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. இந்த போட்டி நடையின் போது ஒரு பாதம் எப்போதும் நிலத்தை தொடுவதுடன் தாங்கு பாதம் நிலைக்குத்து நிலையை அடையும் போது முழங்கால் நேராக இருக்க வேண்டும். இதான் என்னுடைய பிரதான விதி. போட்டி நடையின் போது ஒரு பாதம் எப்போதுமே நிலத்தை தொட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், தொட வேண்டும். அதே மாதிரி தாங்கும் பாதம் நிலைக்குத்து நிலையை அடையும் போது, குத்தான நிலையை அடையும் போது அதனுடைய முழங்கால் நேராக இருக்க வேண்டும். ஆகவே மாணவர்களே, நடத்தல் என்ற இயற்கையான ஒரு செயற்பாடை அது காலம் செல்ல 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 செயற்பாடானது காலம் செல்ல 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 ஒரு போட்டி நிகழ்ச்சியாக மாற்றமடைந்து அந்த போட்டி நிகழ்ச்சிக்குள் பல விதிமுறைகள் காணப்படுகின்றன. ஆகவே மாணவர்களே, நாங்கள் அதை சற்று பார்த்துவிட்டு பொதுவான விதிமுறைக்குள் செல்வோம். ஆகவே மாணவர்களே, இந்த போட்டி நடையின் விதிமுறைகளாக பொதுவாக இந்த வேக நடை போட்டியில் எப்பொழுதுமே ஒரு பாதம் தரையுடன் தொடர்புள்ளவாறு இருத்தல் வேண்டும். வேக நடை போட்டியில் எப்பொழுதும் ஒரு பாதம் தரையுடன் தொடர்புள்ளமாறு அடி வைத்தல் வேண்டும். அதே மாதிரி, அதாவது இதை நாங்கள் பார்வை எவ்வாறு பார்வை மனதில் இருத்திக் கொள்ள வேண்டுமெனில், பின்பாதம் தரையிலிருந்து உயர்வதற்கு முன்பு முன்பாதம் தரையுடன் தொடுதல் வேண்டும். இதுதான் இதனுடைய விதி. வேக நடை போட்டியில் எப்போதும் ஒரு பாதம் தடையுடன் தொடர்பட்டதாகவே இருத்தல் வேண்டும். அதாவது பின்பாதம் தரையிலிருந்து உயர்வதற்கு முன்பு முன்பாதம் தரையுடன் தொடுதல் வேண்டும். அதான் முதலாவது. இரண்டாவதாக, முன்கால் பாதம் நிலத்தை தொடும் வரை அந்த கால், முன்கால் பாதம் நிலத்தை தொடும் வரை அக்கால் நிலைக்குத்தாகவும் நேராகவும் இருத்தல் வேண்டும். நன்கு இதனை பார்த்து கொள்ள வேண்டும். முன்கால் பாதம் நிலத்தை தொடும் வரை அக்கால் நிலைக்குத்தாகவும் நேராகவும் இருக்க வேண்டும். அக்காலின் முழங்கால் மடிக்காமல் நேராகவும் இருத்தல் வேண்டும். இதுதான் இதனுடைய பிரதான போட்டி நடையின் விதிமுறைகளாக காணப்படுகின்றன. உங்களுடைய பாடநூலில் 91 பக்கத்தில் இதனை முறையாக நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். தரம் 10 பாடநூலை எடுத்தால் இதை பார்த்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் உங்களுக்கு தரும் பாதம் தரையுடன் தொடர்பில்லாத போது சமச்சைகள் அங்கு வழங்கப்படும். அந்த சமச்சைகளை நீங்கள் சரியாக பார்வை இட வேண்டும். அதாவது இந்த விதிமுறைகளை மீறு சந்தர்ப்பத்தில் ஒரு குறியீடுகள் மூலம் எச்சரிக்கை விடப்படும் வீரர்களுக்கு. அந்த குறியீடு இரண்டையும் நீங்கள் முறையாக பார்த்து கொள்ள வேண்டும். பாதம் தரையுடன் தொடர்பில்லாத போதும், அதே மாதிரி முழங்கால் மடிதல் போன்ற இரு சந்தர்ப்பத்திலும் இரண்டு குறியீடுகள் அங்கு காட்டப்படும். ஆகவே அதனை நீங்கள் முறையாக பார்த்து கொள்ள வேண்டும். இதுவும் இந்த வினாக்களும் மெய்வல்லுநர் போட்டி நிகழ்ச்சியினூடாக தரம் 11 கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு வந்த வண்ணமே உள்ளதாகவே இதனை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் இந்த சுவட்டு நிகழ்ச்சிகளை பற்றி பார்வையிட்டோம். அதில் இந்த புறப்பாடு முறைகளை பற்றி சற்று பார்வையிட்டதன் பின்பு பொதுவான விதிமுறைகளுக்குள் நாங்கள் செல்லலாம். அந்த வகையில் மாணவர்களே, புறப்பாடு என்பது இந்த குறுந்தூர ஓட்ட போட்டிகளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இந்த புறப்பாட்டில் ஏற்படும் சிறிய தாமதம் போட்டியின் தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாக மாறிவிடும். சரியான ஆரம்பம்தான் சரியான முடிவை தரும். ஆகவே மாணவர்களே, அந்த சரியான முடிவை முறையான வகையில் நாங்கள் வெற்றி அடைவதற்கு இந்த புறப்பாடு என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயம் என்பதனை மாணவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே உங்களுக்கு தெரியும், இந்த சுவட்டு நிகழ்ச்சிகளை நாங்கள் அதனுடைய தூரத்திற்கு ஏற்றவாறு குறுந்தூரம், மத்திய தூரம், நெடுந்தூரம் என்று அதை நாங்கள் மூன்றாக வகைப்படுத்தி இருந்தோம். முதலாவது ஆகவே நாங்கள் இந்த புறப்பாடை பார்க்கும் பொழுது இந்த குறுந்தூர ஓட்ட போட்டி என்றால் என்ன உங்களுக்கு தெரியும். இந்த குறுந்தூர ஓட்ட போட்டிக்குள் வருகின்ற குறுந்தூர ஓட்ட நிகழ்ச்சிகள் என்னென்ன என்பதனை உங்களுக்கு தெரியும். ஆகவே அதனை ஞாபகம் வைத்துக் கொண்டு இந்த புறப்பாட்டை நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று நின்று புறப்பாடு, மற்றையது பதுங்கிய புறப்பாடு. புறப்பாடை நாங்கள் இரண்டு வகையாக வகைப்படுத்தலாம். முதலாவது நின்று புறப்பாடு, இரண்டாவது பதுங்கிய புறப்பாடு. இந்த பதுங்கிய புறப்பாடை மேலும் மூன்றாக வகைப்படுத்தலாம் அதை குறுகிய புறப்பாடு, மத்தியம புறப்பாடு, நீள் புறப்பாடு என்று மூன்றாக வகைப்படுத்தலாம். ஆகவே மாணவர்களே, புறப்பாடினை இரண்டாக வகைப்படுத்தலாம். அந்த இரண்டும் நின்று புறப்படுதல், பதுங்கி புறப்படுதல், அல்லது நின்று புறப்பாடு, பதுங்கி புறப்பாடு என்று இரண்டு. ஆகவே அந்த பதுங்கி புறப்பாடு என்பதனை நாங்கள் மேலும் மூன்றாக வகைப்படுத்தலாம். ஒன்று குறுகிய புறப்பாடு, மத்தியம புறப்பாடு, நீள் புறப்பாடு என்றவாறு இந்த புறப்பாடு நிகழ்ச்சிகள் என்ன செய்கின்ற புறப்பாடு வகைப்படுத்தப்படுகின்றன என்பதனை மாணவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே மாணவர்களே, இந்த நின்று புறப்பாடு என்பது உங்களுக்கு தெரியும், 400 மீட்டருக்கு கூடிய நிகழ்ச்சிகளில் இந்த நின்று புறப்பாடு பயன்படுத்தப்படுகின்றன. இந்த நின்று புறப்பாட்டில் இரண்டு செயற்பாடுகள் காணப்படுகின்றன. ஒன்று குறிப்புக்கு செல், இரண்டாவது வெடியொலி. நின்று புறப்பாட்டில் இரு செயற்பாடுகள் உள்ளன, குறிப்புக்கு செல், வெடியொலி. இதனை நீங்கள் உங்களுடைய பாடசாலையின் இல்ல விளையாட்டு போட்டி அல்லது வளையமட்ட போட்டிகள் அல்லது மாகாண மட்ட போட்டிகள் அல்லது தேசிய மட்ட போட்டிகளில் நீங்கள் பார்வையிட்டிருக்கலாம். ஆகவே இந்த நின்று புறப்பாடு என்பது 400 மீட்டருக்கு கூடிய நிகழ்ச்சிகளில் பின்பற்றப்படுகின்ற ஒரு செயற்பாடு தான் இந்த நின்று புறப்பாடு. ஆகவே நின்று புறப்பாட்டில் இரண்டு வகையான செயற்பாடுகள் உள்ளன. ஒன்று குறிப்புக்கு செல், வடியொலி, ஆன்யமா ஃபயர் அல்லது கோ என்ற இரண்டு செயற்பாடுகள் காணப்படுகின்றன. ஆகவே மாணவர்களே, இந்த குறிப்புக்கு செல் என்ற செயற்பாட்டில் அல்லது இந்த செயற்பாடுகளின் போது நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதனை பார்ப்போம். உரிய பாதத்தை ஆரம்ப கோட்டிற்கு மிகவும் அண்மையாகவும், அடுத்த பாதத்தை இலகுவான முறையில் பின்னாகவும் வாய்த்து நிற்றல் வேண்டும். ஆகவே ஆரம்ப கோட்டினுடைய நாங்கள் மிதித்தாலோ அல்லது ஆரம்ப கோட்டை தாண்டி எமது உரிய ஆரம்பிக்கும் உரிய பாதத்தை நாங்கள் வைக்கும் பொழுது அது அந்த போட்டி நிகழ்ச்சிகளிலிருந்து நாங்கள் ரத்தாவதற்கோ அல்லது எங்களுடைய போட்டி நிகழ்ச்சிகளில் நாங்கள் விலக்கப்படுவதற்கோ ஒரு காரணமாக அமையும். ஆகவே உரிய பாதத்தை ஆரம்ப கோட்டின் மிகவும் அருகாமையில் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த பாதத்தை எங்களுக்கு இலகுவான முறையில் பின்னாக நாங்கள் வைத்து நேராக நிற்றல் வேண்டும். இரண்டாவது, முன்பாதத்திற்கு எதிரே முழங்கையை மடித்து முன்னால் வைத்துக் கொண்டு பின்பு மறுக்கையை பின்னால் வைத்துக் கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு இலகுவாக தெரிந்த ஒரு விடயம், நின்றவாறே அதை செய்து பார்க்கலாம். மூன்றாவது, முன் வைக்கப்பட்ட காலில் சிறிது மடித்து உடம்பை முன்னால் கொண்டு செல்லுதல் வேண்டும். அப்போதுதான் நாங்கள் என்ன செய்யலாம், வேகமாக அடியெடுத்து ஓடுவதற்கு அது இலகுவாக இருக்கும். இது குறிப்புக்கு செல் என்ற செயற்பாட்டில் செய்ய வேண்டியது. அடுத்து நாங்கள் வெடியொலி அல்லது ஃபயர் அல்லது கோயின்னு நாங்கள் சொல்லலாம். அந்த வகையில் இந்த வெடியொலியுடன் என்ன செய்யணும், உடனடியாக நாங்கள் பின்பாத்தின் முன்னால் வைத்து ஓட வேண்டும். உடனடியாக வெடியொலி கேட்ட அந்த நிமிடத்தில் நாங்கள் வேகமாக ஓட ஆரம்பிக்க வேண்டும் அல்லது ஓட வேண்டும். இதுதான் இந்த நின்ற புறப்பாட்டின் செயற்பாடுகளாக காணப்படுகின்றன. ஆகவே 400 மீட்டருக்கு கூடிய நிகழ்ச்சிகளில் நாங்கள் என்ன செய்கின்றோம், நின்ற புறப்பாட்டை பயன்படுத்துகின்றோம். இது உங்களுக்கு வினாவாக வரலாம். ஆகவே இதனை முறையாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, பதுங்கிய புறப்பாடு. பதுங்கிய புறப்பாடு எனும் பொழுது 400 மீட்டரும் அதற்கு குறைவான நிகழ்ச்சிகளில் நாங்கள் என்ன செய்கின்றோம், பதுங்கிய புறப்பாட்டு நுட்பத்தினை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். உங்களுக்கு தெரியும், 400 மீட்டரும் அதற்கு குறைவான நிகழ்ச்சிகளும் எனும் பொழுது எந்த நிகழ்ச்சி சுவட்டு நிகழ்ச்சியில் எந்த நிகழ்ச்சிக்குள் வரும் என்பது உங்களுக்கு தெரியும். அதாவது குறுகிய, மத்திம, நீள் என்ற பொழுது குறுகிய என்ன அல்லது குறுந்தூர குறுந்தூர ஓட்டத்திற்குள் அது வருகின்றன. 400 மீட்டரும் அந்த குறுந்தூர வேக ஓட்டத்தில் 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர், 100 தர 4, 400 மீட்டர் தர 4, 100 மீட்டர் சட்ட வெளி போன்றன இந்த குறுந்தூர வேக ஓட்டத்திற்குள் வருகின்றன. ஆகவே 400 மீட்டருக்கும் அதற்கு குறைந்த நிகழ்ச்சிகளுக்கும் இந்த பதுங்கிய புறப்பாடு நுட்பமுறை பயன்படுத்தப்படுகின்றன. இதில் இந்த இல்ல விளையாட்டு போட்டிகளிலும் ஏனைய விளையாட்டு பொதுவான எம்மினமிருக்கு போட்டிகளில் நாங்கள் இந்த தொடக்க கட்டை நாங்கள் பயன்படுத்துவது இல்லை. இருப்பினும் கூட தேசிய சர்வதேச போட்டிகளில் இந்த பதுங்கிய புறப்பாட்டில் தொடக்க கட்டையை பயன்படுத்துவது மிகவும் அவசியமாகும். ஆகவே மாணவர்களே, அதை நீங்கள் ஞாபகத்தில் இருத்திக் கொள்ள வேண்டும். ஒரு வினா வரலாம், தொடக்க கட்டையை பயன்படுத்தும் நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சி, 400 மீட்டருக்கும் 400 மீட்டரும் அதற்கு குறைவான நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தப்படும் என்று வினா எழுதினால் அதற்கு 1 புள்ளி வழங்கப்படும். ஆகவே இதனை நீங்கள் முறையாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த பதுங்கிய புறப்பாட்டின் 3 செயற்பாடுகள் உள்ளன. 1, குறிப்புக்கு செல். 2, ஆயத்தம். 3, வெடியொலி. குறிப்புக்கு செல், ஆயத்தம், வெடியொலி என்று 3 செயற்பாடுகள் இதில் உள்ளன. இதனை மிகவும் தெளிவாக நீங்கள் தரம் 10 பாடநூலில் 93 பக்கத்தில் மிகவும் தெளிவாக அதனை நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே மாணவர்களே, நாங்கள் மெய் வல்லுநர் விளையாட்டு என்றால் என்ன, மெய் வல்லுநர் விளையாட்டுகளை நிகழ்ச்சிகளை நாங்கள் எவ்வாறு வகைப்படுத்துகின்றது, அந்த வகைப்படுத்தும் பொழுது அதனுடைய வகைகள் என்னென்ன, அந்த வகைக்குள் வருகின்ற நிகழ்ச்சிகள் என்னென்ன, அடுத்து போட்டி நடை என்றால் என்ன, போட்டி நடையின் பொதுவான விதி, அதுக்கடுத்து புறப்பாடு போன்ற விடயங்கள் அனைத்தையுமே நாங்கள் தற்போது பார்வையிட்டோம். ஆகவே மாணவர்களே, நேரம் செல்கின்றமையினால் நாங்கள் இந்த மெய் வல்லுநர் ஓட்ட நிகழ்ச்சிகளின் பொதுவான விதிமுறைகள் தொடர்பாக நாங்கள் சற்று பார்வையிடுவோம். தரம் 11 பாடநூலில் 82-83 பக்கத்தில் இது மிகவும் தெளிவாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே மாணவர்களே, இதை வைத்துக் கொண்டு உங்களுக்கு வினாக்கள் வருகின்றன. ஆகவே மாணவர்கள், இதையும் நீங்கள் முழுமையாக பார்த்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் ஆடை அணிகள், பாதணிகள், போட்டி இலக்கம், ஓட்டப்பாதைக்கான பொதுவான விதிமுறைகள், போன்றவாறு இந்த விதிமுறைகள் பிரிந்து செல்கின்றன. அந்த விதிமுறைகளை வைத்துக் கொண்டு உங்களுக்கு வினாக்களை எழுக்கின்றன. முதலாவது நாங்கள் ஆடை அணி எனும் பொழுது அதனுடைய விதி என்ன அல்லது அதனுடைய விதி பொதுவான விதிமுறைகள் என்ன என்பதனை பார்வையிடுவோம். அப்ப போட்டிகளில் பங்கு கொள்ளும் போது போட்டியாளர்களின் ஆடைகள் தொடர்பாக ஒரு விதிமுறைகள் காணப்படுகின்றன. அந்த வகையில் சுத்தமாக அந்த ஆடை இருத்தல் வேண்டும், விளையாட்டுக்கு பொருத்தமாக இருத்தல் வேண்டும், எதிர்ப்புக்கு உள்ளாகாததாக இருத்தல் வேண்டும், மீண்டும் நனைந்தாலும் உடற்பகுதிகள் வெளியில் தெரியாதபடி இருத்தல் வேண்டும், நடுவர்களின் பார்வைக்கு தடை ஏற்படுத்தாத வண்ணம் உடைகள் அமைந்திருத்தல் வேண்டும். அடுத்து உடலின் மேற்புற உடையின் முன்புறம் பின்புறம் ஆகியன ஒரே நிறத்தில் இருக்க வேண்டும் போன்றன ஆடை அணிகளின் பொதுவான விதிமுறைகளாக காணப்படுகின்றன. அதுக்கடுத்து பாதணிகள். விளையாட்டு வீரர்கள் போட்டிகளில் பங்கு கொள்ளும் போது அணியும் பாதணிகள் தொடர்பான விதிமுறைகள் காணப்படுகின்றன. அந்த வகையில் பாதணிகள் இன்றி போட்டிகளில் கலந்து கொள்ள முடியும், பாதணிகள் இல்லாமல் போட்டிகளில் கலந்து கொள்ள முடியும், ஒரு பாதத்தில் மாத்திரம் பாதணியை அணிய முடியும், இரு பாதங்களிலும் பாதணியை அணிய முடியும். அடுத்தது போட்டியொன்றில் பாதணிகள் அணிவதன் நோக்கம் பாதங்களுக்கு பாதுகாப்பு, சமநிலை பேணுதல், தரையில் நல்ல பிடிப்பை பேணுவதற்காக இருத்தல் வேண்டுமே ஒழிய வேறு மேலதிக அனுகூலங்களை வழங்கக்கூடிய வகையில் இந்த பாதணிகள் உபயோகிக்க முடியாது. ஆகியமானவர்களே, நாங்கள் ஒவ்வொரு போட்டி நிகழ்ச்சிகள் பார்க்கும் பொழுது இந்த சுருள் வலை அல்லது ஸ்ப்ரிங் போன்றவற்றை பாதணிக்குள் வைத்து அதனுடைய மேலதிக அனுகூலங்களை வீரர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இது கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த போட்டியிலிருந்து அவர் ரத்து செய்யப்படுவார். ஆகவே இதற்காக நாங்கள் பாதணியை பயன்படுத்தக்கூடாது. மேலும் பாதணிகளின் உச்ச அளவாக 11 ஆணிகளை பொருத்தப்பட்டிருத்தல் வேண்டும். உச்சளவே 11 ஆணி, அதுக்கு கூடுதல் முடியாது. ஆகவே அதனையும் நீங்கள் பாதணிகள் தொடர்பான விதிமுறைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து போட்டியில உங்களுக்கு தெரியும், போட்டியாளர் ஒவ்வொருக்கும் போட்டியாளர் இலக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கும். ஆக அந்த இலக்கங்கள் தொடர்பான விதிமுறைகள் காணப்படுகின்றன. போட்டியாளர் ஒருவர் போட்டி ஒன்றின் போது முண்ட பகுதிகளின் முன்னாலும் பின்னாலும் தெளிவாக தெரியக்கூடிய விதத்தில் 2 இலக்கங்களை அணிதல் வேண்டும். அடுத்து உயரம் பாய்தல், கோலூன்றி பாய்தல் நிகழ்ச்சிகளில் அவசியமாயின் முன்னால் அல்லது பின்னால் 2 இலக்கத்தை அணிய முடியும், அவசியம் என்றால் அணியலாம். மூன்றாவது, போட்டியாளருக்கு இலக்கத்தின் உச்ச நீளம், போட்டியாளருக்கான இலக்கத்தின் உச்ச நீளம் 24 சென்டிமீட்டராகவும் அகலம் 20 சென்டிமீட்டராகவும் இருத்தல் வேண்டும். அடுத்த போட்டி விதியாக ஓட்டப்பாதைகளுக்கான பொதுவான விதிமுறைகளை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது, நியம ஓட்டப்பாதையின் தூரம் 400 மீட்டராக இருத்தல் வேண்டும். நேரான சமாந்தர பக்க கோடுகள் இரண்டினையும் அவற்றினை இணைக்கும் சமனான ஆரைகள் கொண்ட 2 அரைவட்டங்களையும் கொண்டிருத்தல் வேண்டும். மூன்றாவது, ஓட்டப்பாதையின் அகலம் 1.22 0.01 மீட்டர் ஆகும். இதை மனதிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். இது உங்களுடைய வினாவிற்கு, அதாவது பகுதி 1 வரக்கூடிய வினாவாக காணப்படும். நியம ஓட்டப்பாதை குறைந்தது 8 சுவடுகளை கொண்டதாக இருத்தல் வேண்டும். ஆகவே இவ்வனைத்துமே ஓட்டப்பாதைகளுக்கான பொதுவான விதிமுறைகளாக காணப்படுகின்றன. மேலும் 400 மீட்டர் உட்பட எல்லா போட்டிகளிலும் தொடக்கட்டையை பயன்படுத்தல் வேண்டும். நாங்கள் முன்னு பார்த்தது போல அதே மாதிரி 4 தர 100 மீட்டர், 4 தர 200 மீட்டர், 4 தர 400 மீட்டர் அஞ்சலோட்ட போட்டிகளில் முதலாவது வீரர் தொடக்கட்டையை பயன்படுத்த வேண்டும். அடுத்து 800 மீட்டர் அல்லது அதற்கு கூடிய தூரம் கொண்ட ஓட்ட நிகழ்ச்சிகளின் புறப்பாடானது நின்ற நிலை புறப்பாட்டு கட்டளையை கொண்டதாக காணப்படுதல் வேண்டும். நாங்கள் இதை முன்னதாகவே பார்த்துவிட்டோம். மேலும் ஓட்டப்பாதையில் ஓடும் அல்லது நடக்கும் திசை இடம் சுழியாக இருத்தல் வேண்டும். மேலும் போட்டியாளர்களின் எண்ணிக்கை அதிகமாயின் தெரிவு போட்டிகள் நடாத்தப்படுதல் வேண்டும் போன்றன இந்த போட்டி நிகழ்ச்சிகளினுடைய, அதாவது ஓட்டப்பாதைகளுக்கான பொதுவான விதிமுறைகளாக காணப்படுகின்றன. ஆகவே மாணவர்களே, நாங்கள் இந்த அத்தியாயத்தினூடாக அல்லது இந்த நிகழ்ச்சி திட்டத்தினூடாக இன்று மெய்வல்லுனர் அல்லது மெய்வல்லுனர் நிகழ்ச்சிகள் என்பதனை பார்வையிட்டோம். இந்த மெய்வல்லுனர் நிகழ்ச்சிகளில் மெய்வல்லுனர் நிகழ்ச்சி என்றால் என்ன, அதனை எவ்வாறு நாங்கள் வகைப்படுத்துகின்றோம், வகைப்படுத்தும் அந்த வகைப்படுத்துவதற்குட்பட்ட நிகழ்ச்சிகள் என்ன, போட்டி நடை என்றால் என்ன, போட்டி நடையின் விதிமுறைகள், புறப்பாடு, புறப்பாட்டினுடைய நுட்பங்கள், அதே மாதிரி ஏனைய போட்டிகளின் பொதுவான விதிமுறைகள் என்பவற்றையும் அவ்வப்போது வினா விடை ரீதியான கலந்துரையாடலையும் நாங்கள் பார்வையிட்டோம். மாணவர்களே, நீங்கள் அனைவரும் இந்த சுகாதாரமும் உடற்கல்வியும் பாடத்தில் உயர்ந்த சித்தியினையும் உயர்ந்த புள்ளிகளையும் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. ஆகவே மாணவர்களே, இந்த மெய்வல்லுனர் மெய்வல்லுனர் நிகழ்ச்சிகளில் மிகவும் கூடிய வினாக்கள், கணிசமான வினாக்கள் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு சுகாதாரமும் உடற்கல்வியும் வினா பத்திரங்களில் 1, 2 ஆகிய 2 வினா பத்திரங்களிலுமே வந்த வண்ணமே உள்ளன. கணிசமான புள்ளிகளை நாங்கள் பெற முடியும். உயர் சித்தியினை, திறமை சித்தி, அதித்திறமை சித்தியினை எங்களுக்கு பெற முடியும். ஆகியவே மாணவர்களே, நீங்கள் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தயாராகும் பொழுது இந்த தரம் 10 மற்றும் 11 இலவச பாடநூல், சுகாதாரம் உடற்கல்வி இலவச பாடநூலையும் ஏனைய குறிப்புகளையும் வைத்துக் கொண்டு பார்வையிடும் பொழுது மிகவும் இலகுவாக நீங்கள் இந்த அத்தியாயத்தினை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை கற்றுக்கொள்வதன் ஊடாக உயர்ந்த புள்ளிகளை நீங்கள் பெற முடியும். ஆகவே மாணவர்களே, மெய்வல்லுனர் விளையாட்டு அதன் விதிமுறைகள் பறந்து விரிந்து செல்கின்றன. மெய் என்பது உடலையும், வல்லுனர் என்றால் ஒரு துறையின் தேர்ச்சியையும் திறன்களையும் பெற்றோரை குறிக்கும். விளையாட்டுகள் உடனது வலிமை, தாங்கும் திறன், வேகம், சுறுசுறுப்பு, ஒருங்கிணைப்பு, ஒழுக்கம், சவாலுக்கு முகம் கொடுத்தல் போன்ற பல்வேறுபட்ட திறன்களை வளர்க்கக்கூடியதாக இந்த விளையாட்டுகள் காணப்படுகின்றன. ஆகவே மாணவர்களே, இதில் பங்கு கொண்டு பயன்பெற வேண்டும். அதே மாதிரி நீங்கள் அனைவரும் இப்பாடத்தினை படித்தும் பயன்பெற வேண்டும், சிறந்த உச்ச புள்ளிகளை பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். இன்றைய வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருப்பின் நீங்கள் உவா சமூக வானொலியின் குருகுலம் கல்வி குருகுலம் நிகழ்ச்சி திட்டத்தினை நீங்கள் அணுகலாம். அவ்வாறு முடியாவிடின் என்னுடைய தொலைபேசி இலக்கம் 0754797967 என்ற இலக்கத்தினை தொடர்பு கொள்ளும் பொழுது நான் உங்களுக்கான தெளிவூட்டலை வழங்குவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் ஹல்துமுல்லை, தமிழ் மகாவித்யாலயத்தின் சுகாதாரமும் உடற்கல்வியும் பாடாசிரியர் ஆர். மகேந்திரன். நன்றி.